கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 19 அத்தியாயம். வேளை வந்தது. குந்தவையும் அரண்மொழியும் கலகலவென்று நகைத்தார்கள். வானதியும் அந்த கலகலப்பில் சேர்ந்து கொண்டாள். கீழே நடுக்கூடத்தில் அமர்ந்திருந்த கல்யாணி பாட்டியின் காதுகளில் அந்த ஒலி விழுந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு கலகலப்பு அந்த மாளிகையில் இருந்ததை அறிந்து கல்யாணி தேவி அதிசயித்தார்கள். ஏன் குந்தவைக்கே வியப்பாயிருந்தது? அந்த பொன் மாளிகை தோற்றத்தில் பளபளப்பாக இருந்ததை அன்றி மாளிகையின் உள்ளத்தில் கலகலப்பு இல்லை. இன்று அந்த கலகலப்பு அடங்கிவிட்டது. குந்தவை வானத்தியின் முகத்தை நோக்கினாள். நேற்று கண்ட வானதி அவள், பசலை படர்ந்த உடலோடு கூடிய வானதி அவள், திடீர் என்று ஒரு கணத்தில் வியப்பு ஏற்படும் வகையில் அவள் மாறிவிட்டாளே. அவள் வதனத்தில் புது சோபை ஏற்பட்டுவிட்டதே. அவள் மீனி பளபளக்கிறதே. பாவம் வானதி, அவள் எப்படித்தான் பிரிவாற்றமையை தாங்கினாளோ? தாயற்ற அந்த பெண் தனக்கு பரிவளிப்பவரின்றி இதுவரை எப்படி பொறுத்திருந்தாளோ? அவளுக்கும் விடிவு வந்துவிட்டது. அவள் வேதனையை தீர்க்க அருண்மொழி வந்துவிட்டார். அவன் பொருளை அவனிடம் ஒப்படைத்து விட்டோம். காலவரையர் என்று வேதனை கடலில் தத்தளித்திருந்த இதய ஓடத்திற்கு கரை சேர வழிகாட்டிவிட்டோம். அது என் கடமை. அவளிடமிருந்து அவள் தலைவனை பிரிக்க நான் ஒரு காரணம் இப்போது நானே சேர்த்து விட்டேன்.
அக்கா, இதுபோன்ற உயிர் சிரிப்பு கேட்டு பல காலமாயிருது. அதிலும் தங்களை போன்ற வேதனை சுமையை அழுத்தி வைத்திருப்பவர்களிடமிருந்து கவலையற்ற சிரிப்பு எப்படி வருகிறது என்று அருண்மொழி கேட்டான்.
சிரிப்பதற்கென்ன? சிரிப்பும் முறுவலும் மகிழ்வும் தானே வேதனை தீர்க்கும் மருந்து. இந்த பிரபஞ்சத்தை சரிவர நடத்த வேண்டிய பெரும் கடமை கொண்டுள்ள அந்த குஞ்சிதபாதன் முகத்தை பாரேன். குமிழ் சிரிப்பு அரும்பி நிற்கவில்லையா? எனக்கு மட்டுமா வேதனை? பார்க்க போனால் எனக்கு எந்தவித வேதனையும் இல்லை. என்னை போன்ற எத்தனையோ பெண்களின் கதைகளை நான் கேட்டிருக்கின்றேன். திலகவதி யாருக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் வராத துன்பமா? அவர்கள் கவலை நிறைந்தா வாழ்ந்தார்கள்.
அக்கா, நீங்கள் இப்பொழுது நன்றாக பேச கற்றுக்கொண்டு விட்டீர்கள்.
பேச்சா? பேசவே வேண்டாம் என்பதே என் விருப்பம். பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள் என்று மகான் ஒருவர் கூறியுள்ளார். அப்படி பேசாமல் இருந்துவிட்டால் இன்னும் இந்த மண்ணில் எத்தனை காலம் வாழ நேரிடமோ என்பதற்காகவே பேசுகின்றேன். அப்படி பேசுகின்றேன். நான் மௌனமாயிருந்தாலும் வானத்தையால் சும்மா இருக்கவே முடியாது என்றாள் குந்தவை, மீண்டும் மெல்ல சிரிப்பு.
அக்கா, அப்படி பார்த்தால் வானர்குல வீரர் தாமே நீண்ட நாள் வாழ்வார். அவர் இங்கே யாரோடு பேச போகின்றார் என்றாள் வானதி.
குந்தவை அந்த பேச்சின் போக்கை சட்டென்று மாற்ற விரும்பி, இப்படியே நாம் பேசிக் கொண்டே போனால் இன்றைய இரவை சிவராத்திரியாகவே கழிக்கலாம்.
அடி வானதி, அவன் எப்போது உணவு உண்டானோ? உனக்குத்தான் அவனை பார்த்தவுடன் பசி தாகமெல்லாம் போய்விட்டன.
பாவம், எப்படி பசியோடு இருப்பான்? அதற்கு நான் பொறுப்பாளியாக வேண்டாம். முதலில் அவனுக்கு உணவளிக்கும் வேலையே கவனி
என்றவுடன் அருண்மொழி குறுக்கிட்டு மெல்ல வானத்தியை கடைக்கண்ணால் பார்த்தபடி,
அக்கா, இன்றைய இரவை இப்படியே பேசி கழிக்கலாமே. நான் நாகைப்பட்டினத்தில் புறப்பட்டது முதல் இங்கு வந்து சேர்ந்தது வரை கூறுகின்றேன். முக்கியமாக ஒன்று என் இதயத்தில் இத்தனை ஆண்டுகளாக இருப்பதையும் கூறிவிட வேண்டும். வானத்தையும் அவற்றை கேட்கலாம் என்று கூறிய போது குந்தவை சற்றென்று எழுந்து,
தம்பி, மிக நன்றாயிருக்கிறது. கதை சொல்லப் போகின்றாய? கதை?
எனக்கு இப்போது எந்த கதையும் வேண்டாம். நீ எங்கே போய்விடப் போகின்றாய்?
நான் தான் இங்கே போய்விடப் போகின்றேன். மெதுவாக கேட்டுக்கொள்கின்றேன். உன்னோடு எத்தனை எத்தனையோ பேச வானதி துடித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். 10 ஆண்டுகளாக அவளை பிரிவாற்றமையில் ஆழ்த்திய நான் இன்னும் அந்த பாவ சுமையை ஏற்க விரும்பவில்லை. உன் பிரதாபங்களை வானதியிடம் கூறு. உன் சாகச திறமைகளை உன் சரிபாதி உடலிடம் கூறு. வானதி பிறகு எனக்கு கூறுவாள்.
தம்பி, உன்னை எதிர்பார்த்து ஏக்கத்தில் உச்ச நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். சகோதர பாசத்தால் வரும் ஏக்கம் வேறு, தன் உயிரையே உன்னிடம் ஒப்படைத்திருக்கும் வானத்தியின் இயக்கம் வேறு. அவள் இதய துடிப்பை நீ அறிய வேண்டாமா? இன்னும் 3 நாட்கள் கழித்து தானே நீ காளாமுகரை சந்திப்பதாக கூறியிருக்கின்றாய். அந்த 3 நாட்களுக்கு உனக்கு கடுங்காவல் தண்டனை விதித்திருக்கின்றேன். இது என் மாளிகை. இங்கிருந்து நீ எங்கும் நகரக்கூடாது. உனக்கு மெய்க்காவலாக வானத்தியை நியமித்திருக்கின்றேன். 3 நாட்களுக்கு பிறகு உனக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவாவது நீ என் தண்டனையை ஏற்றுக்கொள் என்றாள்.
கயிலாதநாதர் ஆலயத்து மணியோசை காற்றில் மிதந்து வந்தது.
ஆம், ஆம்
என்று குந்தவையின் சொல்லை ஆமோதிப்பது போன்றிருந்தது. கீழே இருந்து கல்யாணி பாட்டியின் குரல் கேட்டது.
குழந்தாய், குழந்தாய்
என்று அவர் பலமுறை கூப்பிட்டு விட்டார்கள். அந்த மாளிகையில் அன்று மாலையில் என்று ஏற்பட்டிருக்கும் கலகலப்பின் காரணம் அவளுக்கு புரியவில்லை. யார் யாரோ வந்தார்கள். நேரமாகியும் மேன்மாடத்தில் இன்று வானத்தையும் குந்தவையும் கீழே வரவில்லை. மனுநீதி சோழனை பற்றிய கதையை வானத்திக்கு கூற அன்று கல்யாணி பாட்டிக்கு ஏக்கம்.
அதோ பாட்டியார் கூப்பிடுகின்றார்கள். தம்பி, நீ வந்திருப்பது ஒருவருக்கும் தெரியாது, பாட்டிக்கு கூட தெரியாது. நான் வருகின்றேன்
என்று கூறிவிட்டு வானத்தையிடம் நெருங்கி,
வானதி, நீ பெரும் பாக்கியசாலி. இன்று நன்னாள், உன் தவம் பலிக்கும் நாள். உன் தலைவனை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். இனி கட்டி காப்பாற்றும் பொறுப்பு உன்னுடையது. சோழ சாம்ராஜ்யத்து இளையராணியே, இளவரசரின் திக்விஜய செய்திகளை ஒன்றுவிடாமல் கேட்டு வந்து எனக்கு கூறு, நான் வருகின்றேன்
என்று கூறி சட்டென்று வானதியின் கரங்களை எடுத்து அருண்மொழியின் கரங்களோடு சேர்த்து வானதியின் கன்னத்தை மெல்ல தடவி தன் இதழ்களில் அக்கரத்தை முத்தமிட்டு அங்கிருந்து அகன்றாள்.
வானதிக்கு தாயின் நினைவு வந்துவிட்டது. அவளிடம் எழுந்த பலவித உணர்ச்சிகளும் ஒன்று கலக்கவே அவள் கண்களில் நீர் அரும்பியது. அக்கா என்று வெம்மினாள். குந்தவை திரும்பி பாராமல் அந்த இடத்தின் கதவை சாத்தி வெளிப்புறம் தாழிட்டாள். கண்ணீர் விட்டு விம்மும் வானதியை அருண்மொழி மெல்ல அணைத்து அவள் கண்களை துடைத்து,
வானதி ஏன் அழுகின்றாய்? உன்னை தனியே விட்டு போய்விட்டாளே என்று வருத்தமா என்று கேட்டான்.
சற்றென வானதி கண்களை துடைத்து நனைந்திருந்த இமையை படபடவென்று சிறகு போல் அடித்து,
இல்லை, வருத்தம் ஒன்றும் இல்லை. இளைய பிராட்டியாரின் வாஞ்ச எனக்கு தாயின் அன்பை நினைவுபடுத்திற்று. எனக்காக அவர்கள் வேதனையுற்றதை நினைக்கும் போது கண்ணீர் என்னை அறியாமலே பெருகிற்று என்றாள்.
அக்காவின் அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. எனக்கு தாய் இருந்தாள், ஆனால் அவளிடம் நான் வளரவில்லை. என் பாட்டியாரும் அக்கையாரும் அன்போடு வளர்த்தார்கள். முக்கியமாக அக்கையாரின் அன்பும் கனிவும் தான் என்னை இப்படி வளர்த்தன. 10 வருடங்களாய் நான் அவர்களை நினைக்காத நாளே கிடையாது.
ஓ, அதற்கு கூட பொழுதிருந்ததா? நாகைப்பட்டினத்தின்று புறப்பட்டு நடுக்கடலில் செல்லும் போது யாரோ உங்களுக்கு மறதி மருந்தை கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்தேன்
என்றாள் வானதி. அருண்மொழி வானதியின் கன்னத்தை செல்லமாக கிள்ளி,
அடி கள்ளி, இப்படி பேச யார் கற்றுக் கொடுத்தார்கள்
என்று உன் நினைவுதான். உன்னை நினைக்காத நேரமே கிடையாது என்று கூறி அருண்மொழி மறுக்கலம் நாகைப்பட்டினத்தில் நின்று புறப்பட்டது முதல் முல்லைத்தீவை அடைந்தது வரையில் கூறினார். வானதி அவற்றை கேட்டுவாறு அருண்மொழியின் மடியில் சாய்ந்தாள். அருண்மொழி அவளது கேசத்தை வருடியவாறு அவள் கண்கள் துயிலின் அணைப்பிற்கு தவிப்பதைக் கண்டு, பொழுது விடியும் வரை நாம் இப்படி பேசிக் கொண்டிருப்பது இளைய பிராட்டியாருக்கு தெரிந்தால் கோபிப்பார்கள் என்றார். வானதி மெல்ல நகைத்தாள். அந்த சிரிப்பு எங்கோ தடாகத்தில் மெல்ல மலரும் மலர் போன்றிருந்தது. அருண்மொழியின் கண்களும் சுழன்றன. மறுநாள் பொழுது புலர்ந்ததும் வானதி அருண்மொழியின் முகம் காண வெட்கி கீழிறங்கி சென்றாள். பணிப்பெண்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருந்தனர். நறுமண பொருள் நிறைந்த வெந்நீர் பாத்திரத்தை இரு பெண்கள் சுமந்து மேல் மாடம் சென்றனர். காலை உணவை கொணர்ந்து குந்தவை அளித்தாள். குந்தவை ஏதும் பேசவில்லை. மேல் மாடத்தில் அதிக நேரம் நிற்கவும் இல்லை. வானதி புத்தாடை அலங்காரத்தோடு சென்றாள். அவளுடைய ஆசை என்னும் மலரை மூடியிருந்த கூச்சம் என்னும் பனித்திரை விலகியது. குந்தவையின் விருப்பத்திற்கு இணங்க அன்று பொழுது சாய்ந்ததும் வானதி வீணையை எடுத்து மீட்டினாள். வீணையின் நாதம் மெல்ல பரவியது. அவன் பெருமூச்சு விட்டார். முல்லை தீவிலே இப்படித்தானே இன்பவள்ளி பூர்ணிமை நாளன்று அற்புதமாக யாழோடு இணைந்து பாடினாள். அவள் நினைவு அழியாததாயிற்றே. அவளுக்கு கொடுத்த வாக்கு அந்த அடையாள ரத்தின கல்லை போன்று ஒளிமங்காததாயிற்றே. இன்பவள்ளி எங்கே இருக்கின்றாளோ? நேற்று வானதியிடம் அவளை பற்றி கூறியிருக்க வேண்டும். இருளடர்ந்தும் பின் நிலவாதலால் சந்திரன் உதயமாகவில்லை. இருண்ட வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்த்தவாறு வானதி அமர்ந்திருந்தாள். சிறு குழந்தை போல் அவள் மடியில் தலை வைத்து அருண்மொழி படுத்து ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். திடீர் என்று அவன் வானதியை நோக்கி, முல்லைத்தீவு பற்றி நான் சொல்லி நேற்று பாதையில் விட்டுவிட்டேனே, அங்கே இருந்த 3 நாட்களும் எனக்கு உன் நினைவேதான் என்றான். வானவெளியில் நின்று தன் கவனத்தை மண்ணுலகிற்கு கொண்டு வந்த வானதி,
அப்படியா? அந்த மோகனத்தீவிலும் இந்த ஏழைய நினைவு தங்களுக்கு இருந்ததா? நினைவு எப்படி வந்தது? அந்த தீவின் அற்புத மாளிகையில் வீற்றிருக்கும் போது நான் உங்கள் அருகே இல்லையே என்று எண்ணினீர்களா
என்று கேட்டாள். அவளுடைய மூச்சு அருண்மொழியின் முகத்திலே தோன்ற தென்றலை விட இனிமையாக பரவியது. அணிச்ச மலரை விட மென்மையான அவளது கரங்கள் அவன் நெற்றியிலே தவழும் போது அவன் பழைய நினைவிலே இன்னும் இன்னும் அமிழ்ந்தான். அவன் கண்களை மூடியவாறு,
அந்த தீவிலே மாளிகை கிடையாது, எல்லாம் மண்குடிலே. எழில் மகளின் முழு அருள் பெற்றிருக்கும் அந்த தீவிலே, கடற்கரை வெண்மணர் பரப்பிலே வானத்தில் முழுமதி குதித்து கொம்மாளம் போடும் வேளையிலே, கரம் கொட்டி அலைக்கடல் கூத்தாடும் சூழலில் நான் இதே போன்ற வானத்தை பார்த்திருந்தேன். அப்போது நான் தனிமையாக இருக்கவில்லை, உன்னோடு இருப்பது போன்று உணர்ந்தேன்.
ஓ,
என் அருகே இருந்து நீ யாழை மீட்டி இன்னிசை பண்பாடினாய். பிறகு அதையொட்டி அற்புத நடனம் ஆடிக்காட்டினாய்.
நானா?
ஆம், எத்தனையோ வித நடன பாவங்களை கண்டேன். இருவரும் கைகோர்த்து மேகமண்டலத்தில் சஞ்சரித்தோம். இந்திரனுடைய வெள்ளை யானை வந்த துதிக்கையால் எங்களை தூக்கி மதி மண்டலத்திலேயே இருக்கியது. ஒரு நாள் அந்த தீவை விட்டு நான் புறப்படும்படி நேர்ந்தது.
நீங்கள் இப்போது கவிதை பேசுகின்றீர்களா?
ஆம் வானதி, காவிய உலையில் சஞ்சரிக்கின்றேன். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த இனிய நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்திக் கொண்டு தலை தூக்க முயலும் துன்ப உணர்ச்சியை அடக்க முயல்கின்றேன். நான் சொல்வதை கேட்கும் போது உனக்கு என் மீது வருத்தம் ஏற்படலாம், கோபம் உண்டாகலாம். இருந்தாலும் நான் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும்.
கோபமா? எனக்கு ஏன் கோபம்? கோபம் கொள்வதால் உங்கள் இதயத்தை வேதனைப்படுத்த வேண்டுமா? நீங்கள் அப்படி என்ன செய்தி சொல்லிவிடுவீர்கள்? எதையும் தாங்கும் அளவுக்கு நான் இதயத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு விட்டேன்.
வாடுதி, எதையும் நீ தாங்கும் இதயம் நாட்டு இளவரசிக்கு மிக தேவையானதுதான். வெற்றிகளையும் தோல்விகளையும் காணப்போகும் உனக்கு அந்த மனப்பாங்கு தேவைதான். நான் சொல்ல போகும் செய்தியால் நீ வருத்தமடையவில்லை என்றால் நான் மிக பாக்கியசாலிதான் என்று முல்லைத்தீவில் இன்பவள்ளியோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் அவள் கூறிய கதையையும் ஒன்று விடாமல் தெரிவித்தான். இடையில் வானத்தியிடமிருந்து பெருமூச்செழும், அவள் மார்பு விம்மி தனியும், விழியின் கடைக்கொடியில் நீர் அரும்பும், அது மங்கிய ஒளியில் முத்தினை போற்று தோன்றும். வானதி, முல்லைத்தீவு நின்று விடைபெற்றுக் கொண்டு களம் ஏறினே. மீண்டும் வந்து சந்திப்பதாக உறுதி கொடுத்து சென்றேன். அவளுடைய தந்தை சாதாரணமானவர் அல்லர், அரசு குலத்தவர். அவரை எப்படியும் கண்டுபிடித்து விடுவதாகவும் வாக்களித்திருந்தேன். நான் அரசு குமாரன் என்பது அவளுக்கும் அவளுடைய வளர்ப்பு தந்தைக்கும் தெரியாது. அவர்கள் என்னை நம்பினார்கள். நானும் முல்லைத்தீவிற்கு திரும்பி வந்து இன்பவள்ளியை சோழ நாட்டிற்கு அழைத்து வருவதாக முடிவு செய்திருந்தேன். அவளுடைய அபிநய முறைகள் என்னை கவர்ந்திருந்தன. இயற்கையாக அவளுக்கு கை வந்திருந்த தெய்வீக நடன தோற்றங்களில் நான் பெரிதும் ஈடுபட்டு விட்டேன். என் இதயத்தில் பலகாலமாக ஊறி கிடக்கும் ஓர் உணர்ச்சியை அவள் தட்டி எழுப்பினாள். ஈழத்தில் நான் போரில் ஈடுபட்டு சுற்றுகையில் அற்புதமான புத்த விகாரங்களை கண்டிருக்கின்றேன். நெடுதுயர்ந்து விளங்கும் புத்தபிரானின் சிலைகள் என் நெஞ்சில் அழியாது புகுந்தன. வண்ண ஓவியங்கள் பல என்னை கவர்ந்தன. சோழ நாட்டின் என் மூதாதையர்கள் எல்லோரையும் விட ஏதாவது அற்புதம் ஒன்று செய்ய வேண்டும் எனும் எண்ண கரு அப்போது விதைக்கப்பட்டு விட்டது. அது நாளாக ஆக வளர்ந்தது. சோழ நாட்டில் இருந்த வரை இங்கு நடந்த குழப்பங்களால் அதன் வளர்ச்சி தடைபட்டது. கடல் கடந்து போனபோது அந்த எண்ணம் மிகப்பெரியதாக வளர்ந்தது. சாவகத்திலும் ஸ்ரீ விஜயத்திலும் நான் கண்ட கோயில்களும் கோயில்களில் உள்ள பிரம்மாண்டமான சிலைகளும் என் ஆவலை தூண்டின. இன்பவள்ளியின் கலை ஆர்வத்தை சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டேன். ஆனால் என்னால் குறிப்பிட்ட காலத்தில் திரும்ப முடியாமல் போய்விட்டது. நான் வெகு தூரத்திற்கு வெகு தூரம் சீன நாட்டிற்குள் சென்று விட்டேன். அங்கே நான் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் அனுபவித்தவற்றையும் இப்போது கூறுவதால் நான் சொல்ல வந்தவை மறைந்து போகும். மறந்தும் போகலாம், அவற்றை பிறகு சொல்கின்றேன். சோழ நாடு திரும்ப வேண்டும் எனும் தனியா ஆவல் ஏற்பட்டவுடன் எப்படியோ புறப்பட்டு விட்டேன். முல்லை தீவிற்கு வந்து இன்பவள்ளியை சந்தித்து அவளோடு புறப்பட திட்டம் தீட்டினேன். அவளது கலை புலமையை கொண்டு தக்க இடத்திலே ஓர் சிற்ப கூடம் அமைத்து அதில் அவளது ஒப்பற்ற நடன தோற்றங்களை சிற்பங்களாக அமைக்கும் என் எண்ணத்தை அவளிடம் தெரிவிக்க விரும்பினேன். எனது உண்மையான தோற்றத்தை அவளிடம் தெரிவித்துவிட ஆசை கொண்டே சோழ நாட்டு அரசு குமாரன் நான் என்பதை அவள் அறியும் போது அவள் எப்படி ஆச்சரியப்படுவாள் என்பதை கற்பனை செய்து கொண்டேன். என் பெயர் அருண்மொழி என்றும் நான் தான் அடுத்த சோழ அரியணையை அடையப் போகின்றவன் என்பதையும் தெரிவிக்கும் போது அவள் எவ்வித வியப்பால் பூரித்து போவாள் என்பதை மனத்திலே கற்பனை செய்து கொண்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அவளிடம் ஒரு பெரும் பாக்கியசாலி என்பதையும், என்னை மடந்திருப்பவள் கொடும்பாளூர் நாட்டு அரசு குமாரி வானதி தேவி என்பதையும், அவள் மிக மிக அழகு என்பதையும், அவளுக்கு இசை நாட்டியம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவளிடம் கேட்பது என்று முடிவு செய்து கொண்டேன். எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை கேட்கும் போது அவளுடைய முகம் சற்று மாறும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் அவள் கலை செல்வி, அவளுக்கு உள்ளத்தில் பொறாமை ஏற்படாது. தன் கலை பரிமளிக்கப் போகிறது என்ற ஆர்வத்தில் மிக மகிழ்ச்சியோடு என்னோடு களம் ஏறி வருவாள் என்பதையும் நான் கற்பனை செய்து கொள்ளும் போது என் உள்ளம் அந்த மரக்களத்தில் இல்லை. அந்த மரக்களத்தில் பாயும் அனுமனின் கொடி பறந்தது. அதுபோன்ற அனுமனை போன்ற உடனே தாவி சென்று இன்பவள்ளியின் அருகில் சேர்ந்து விட வேண்டும் என்ற துடிப்பு எனக்கு உண்டாகியது. ஆனால் வானதி, அதை சொல்லவே எனக்கு வேதனை ஏற்படுகிறது. முல்லைத்தீவில் இறங்கிய உடனேயே நான் துணுக்குற்றேன். அழகிய சோலை அழிந்த அசோகவனம் போல் இருந்தது. பூத்து குலுங்கிய புது மலர்ச்சோலை காய்ந்து கருகி களை இழந்திருந்தது. மரக்கலம் கட்டும் இடம் பாழ்பட்டு கிடந்தது. அந்த தீவிலே எவரையும் காணோம். இன்பவள்ளி, இன்பவள்ளி என்று நான் கூவினேன். சடபட சடபடவென்று பறவைகள் அவ்வொளி கேட்டு பறந்து வந்தன. அவற்றிடம் நான் இன்பவள்ளி எங்கே என்று கேட்க முடியுமா? ஓய்வில்லாது வீசிக் கொண்டிருக்கும் வெண் அலைகளை கேட்க முடியுமா? பரந்த மணற்பரப்பில் சிதறி கிடக்கும் பவழங்களையும் கிளிஞ்சல்களையும் கேட்க முடியுமா? தீவிற்குள்ளே மேலும் சென்றேன். அருவி வீழ் குன்றின் மீது ஏறினேன். அங்கிருந்து கூவினேன். மலைகளிலும் மரங்களிலும் குரல் எதிரொலித்ததை தவிர வேறொன்றும் நிகழவில்லை. அந்த தீவில் இருந்தோர் எங்கே என்று எனக்கு சொல்பவர் எவரும் இலர். களம் அதிக நாட்கள் அங்கு தங்க முடியாது. காற்று சாதகமாக வீசிக் கொண்டிருக்கும் போது பாய் விரிந்தோடினால் தானே நல்லது. பேசவும் சக்தியற்று நான் மெல்ல நடந்து போய் களத்தில் ஏறி கொன்றேன். சீனத்து வணிகன் உடையிலிருந்து என் செய்கையை கண்டு என்னோடு வந்த மற்ற சீனத்தவர் காரணம் கேட்டனர். நான் என்ன கூறுவது? உன்னை போல் எதையும் தாங்கும் இதயத்தவனாக மாறி வந்து சேர்ந்தேன். இதுதான் என் கதை வானதி. என்னை நம்பிய இன்பவள்ளி என்ன ஆனாள்? எங்கே சென்றாள்? எதுவும் தெரியவில்லை. ஆனால் இங்கே மாமல்லபுரம் வந்தவுடன் அங்கிருந்த முதியவர் மீண்டும் எனக்கு இன்பவள்ளி நினைவை கிளறிவிட்டார். அவர் ஒரு அரை பைத்தியமோ என்னவோ, ஜல் ஜல் என்று சதங்கை ஒலிக்க ஒரு பெண் வந்து அவர் முன் ஆடுவதாக கூறினார். நான் என்றோ அப்படி கூற வேண்டும்? என் இதய அரங்கில் நடமாடும் இன்பவள்ளி என்றோ எதிர்வந்து ஆடுவதாக எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் அந்த மனப்பான்மையோடு இருந்தால் மற்ற காரியங்கள் என்னாவது? வானதியிடமிருந்து விசும்பல் ஒலி கேட்டது. அருண்மொழி அவள் முகத்தை தன் பக்கத்திற்கு திருப்பி, வருத்தப்படுகின்றாயா வானதி? நான் என்ன செய்வேன்? என் மனத்தில் உள்ளதை நான் ஒழிக்க விரும்பவில்லை. உன்னிடம் நான் கூறாமல் இருந்தால் பெரும் தவறு செய்தவனாக மாட்டேனா என்றார். வானதி மெல்ல பேசினாள். வருத்தம் எதுவும் இல்லை அன்பே. நீங்கள் கூறியவற்றை கேட்கும் போது என் உள்ளம் நெகிழ்ந்து விட்டது. நான் இன்பவள்ளியாகிவிட்டேன். ஆனால் அவளை விட நான் பாக்கியசாலி. அவளும் 10 ஆண்டுகள் காத்திருந்தால் காண முடியவில்லை. நான் உங்களை கண்டுவிட்டேன். இன்பவள்ளி என் அபிமானவள்ளி. சோழ சாம்ராஜ்யத்தின் அரியணையில் நீங்கள் ஏறும் போது உங்களோடு சரிசமமாக அமர வேண்டுமல்லவா? அதற்கு தகுதி பெற்றவர்கள் வேண்டுமே. எப்படியாவது இன்பவள்ளியை தேடி கண்டுபிடியுங்கள். நீங்கள் ஏற்றிருக்கும் வேலையோடு வேலையாக அதையும் செய்யுங்கள் என்றாள். அருண்மொழி திடுக்கிட்டாள். வானதி, என்ன வார்த்தை சொல்கின்றாய்? வருத்தம் ஏற்படவில்லை என்று கூறிவிட்டு என் இதயத்தில் புதியதொரு வேதனையை வளர்த்து விட்டாயே. பட்டம் ஏறுவது பற்றி உனக்கு திடீர் என்று ஏன் எண்ணம் தோன்றியது? உனக்குள்ள உரிமையை மறுத்து ஏன் நீ அப்படி பேசுகின்றாய்? பழைய சபதத்தை இன்னுமா நினைவில் கொண்டிருக்கின்றாய்? ஏதோ விளையாட்டாக நீ கூறியதை இன்னும் வலியுறுத்தலாமா? உனக்கன்றி உரிமை யாருக்கு உண்டு வானதி? அருண்மொழி வேதனையோடு கேட்டாள். வானதி தன் மலர்க்கரத்தால் அவன் தோள்களில் தழுவி, இப்போது அது பற்றி பேச்சு ஏன்? இன்பவள்ளியை தேடி கண்டுபிடியுங்கள். என் சகோதரியிடம் நான் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டியவை உள்ளன. முழுமனதோடு நான் தான் சொல்கின்றேன். ஒரே ஒரு வரம் மட்டும் எனக்கு தாங்கள் கொடுக்க வேண்டும். அதை இதே முகூர்த்தத்தில் கேட்பதற்கு மன்னிக்கவும். என்னை விட்டு பிரிந்து தாங்கள் வேறு நாட்டிற்கு போகவே கூடாது என்பதே அது என்றாள். அவள் முகத்தில் கம்பீர உணர்ச்சி விளங்கியது. இவ்வளவுதானே வானதி? நீ சொல்வது போலவே நடக்கின்றேன். ஆனால் எனக்கு மகத்தான பணிகள் பல இருக்கின்றன. காளாமுகர் எந்த நொடியிலும் என்னை அழைக்க வந்து விடுவார். அன்பே, யாரவர்? எனக்கு கூறக்கூடாதா? அதை மட்டும் கேட்காதே. அவரிடம் நான் வாக்கு கொடுத்துள்ளேன். அவருடைய நிஜ உருவத்தை நான் தெரிவித்துவிட்டால் பல காரியங்கள் பழுதாகிவிடும். சமயம் வரும்போது சொல்கின்றேன். அவரோடு பல இடங்களில் சுற்ற வேண்டும். முதல் வேளையாக ஆதித்த கரிகாலனை கொன்ற குற்றத்திற்காக பழி சுமத்தப்பட்டு பாதாள சிறையில் வாடும் வந்தியத்தேவனை விடுவிக்க வழி செய்ய வேண்டும். அதற்காக நான் உன்னை பிரிந்திருப்பதற்கு வருந்தாதே. அந்த காரியத்திற்கு பிறகு எனக்கு வேறென்ன வேலை? தஞ்சையில் எப்போதும் களி போயிருப்போம். புதிய கோயில்களை கட்ட திட்டம் வகுப்போம். நான் சென்று வரும் வரையில் இளைய பிராட்டியாரோடு தங்கியிரு என்றான். இன்னொரு காரியத்தை மறந்துவிட்டீர்களே, இன்பவழியை கண்டுபிடிக்க வேண்டாமா என்றாள் வானதி. அருண்மொழி மெல்ல அவள் கண்ணத்தை தட்டி, அதுவும் தான் என்றான். இப்போது சந்திரன் உதயமாகிவிட்டான். பூந்தோட்டத்து மலர்களின் நின்று பூத்த புதிய மலரின் மனம் வீசியது. நகரமே ஆழ்ந்த உறக்கத்தில் அமிழ்ந்திருந்தது. சந்திரன் உதயத்தில் விழித்துக் கொண்ட ஓரிரு புள்ளினங்கள் சடசடவென்று ரக்கைகளை அடித்துக் கொண்டன. ஒரு பறவை மற்றொரு பறவையிடம் கீச் கீச் என்று ஏதோ பேசியிருக்க வேண்டும். மேன் மாடத்தில் அமைதி நிலவியிருந்தது. பெருமூச்சொலியும் வளை குலுங்கும் ஒலியும் கால் சிலம்பு ஒன்றோடு ஒன்று மோதுவதால் உண்டாகும் சிற்றொலியும் தவிர வேறொன்றும் காணோம். வெகுநேரம் கழித்து வானத்தில் விண்மீன் ஒன்று இடம்பெயர்ந்து வெகு வேகமாக எங்கோ பறந்து சென்றது. விடிய காலை வேளையாயிருக்க வேண்டும். காஞ்சி மாளிகையில் பணியாள் வீர நாராயணன் எழுந்து நீராடிவிட்டு பாசுரங்களை வாய்விட்டு கூறி கொண்டிருந்தார். மாணிக்கம் கட்டி வைரமணி இடையட்டி கோவிந்தன் வந்தனை புல்குவான் என்று ஆழ்வார் பாடலை அவன் பாடிக்கொண்டிருந்தான். வானதிக்கும் அப்போது நல்ல கனவு ஒன்று. வானத்தே, வெண்மதி நின்று வெண் யானை மீது இளம் பாலகன் ஒருவன் மெல்ல மெல்ல வருகின்றான். அவன் முகத்தருகே வந்து அவள் இதழ்களில் முத்தம் ஈந்து அவள் உடலோடு உடலாக ஐக்கியமாகிவிடுகின்றான். வானதியின் மெய் சிலிர்த்தது. இன்ப சுவையை உண்டு உதட்டில் புன்னகை நெளிய ஏதோ முணுமுணுத்தாள். அருண்மொழி சற்றென்று விழித்தெழுந்தாள். வானதி, கூப்பிட்டாயா என்று கேட்டான். அவள் மெய்மறந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். காலை பொழுது விடிந்தது. வானத்தை விரைந்தெழுந்து இளைய பிராட்டியாரிடம் சென்று தன் கனவை கூறினாள். குந்தவை மலர்ந்த முகத்தோடு கண்ணீர் கழித்து, அதிகாலையில் கண்டு கனவு பலிக்கும். நான் தான் சொன்னேனே நல்ல சுபநாள் என்று. இந்த நாட்டின் வருங்கால இளவரசன் உதயமாகிவிட்டான் என்றாள். வானதியின் முகத்தில் செம்மை படர்ந்தது. நன்றாக நீராடிவிட்டு புத்தாடை அணிந்து கையில் மலர்கொத்தோடு பழவகை உணவு வகையுடனும் குந்தவையும் வானத்தியும் மேன்மாடம் சென்றபோது அங்கே அருண்மொழியை காணவில்லை. அதற்கு பதில் தாடியும் மீசையும் அணிந்து சிவநேச செல்வராய் ஒருவர் கையில் மணிமாலையோடு நெற்றியில் திருநீறு துளங்க
சிவசிவா சிவசிவா என்று ஜபித்தவாறு அமர்ந்திருந்தார்.
யாரது என்று குந்தவை அதட்டி கேட்டாள்.
நான் தான் சிவபாதக சேகரன் என்றார் அந்த சிவனேச செல்வர்.
குந்தவை புரிந்து கொண்டாள். அருண்மொழி, அதிகாலையில் இதென்ன வேடம்?
ஆம், காளாமுகருக்கு வாக்களித்த நாள் நெருங்கிவிட்டது. இன்று எந்த நேரத்திலும் அவரிடமிருந்து அழைப்பு வரலாம். சீனத்து வணிகன் வடிவில் எங்கும் சுற்றி அலைய முடியுமா? சந்தேக கண்கொண்டு எல்லோரும் காணுவரே என்றார்.
வானதியின் விழிகளில் எங்கிருந்தோ நீர் நிறைந்து ததும்பியது. அதற்குள் பிரிவு என்பதை அவளால் தாங்க முடியவில்லை. குந்தவை அருண்மொழியின் அருகே சென்று வானதி கண்ட கனவை மெல்ல கூறினாள். அருண்மொழி இரு கைகளையும் மேல் நோக்கி குவித்து,
எல்லாம் ஈசன் செயல் என்றான். அந்த நிலையிலும் வானதிக்கு சிரிப்பு வந்துவிட்டது.
வானதி, கண்கலங்காதி. இனி உன் நாயகன் எங்கும் போய்விட மாட்டான். நீ விரும்பிய போது தோன்ற தவறமாட்டான். அவன் செல்லும் காரியம் வெற்றியடைய மலர்ந்த முகத்தோடு விடை கொடு
என்றாள் குந்தவை. வானதி கண்களை துடைத்துக் கொண்டாள். அப்போது தோட்டத்தில் எங்கோ ஒரு மூலையில் நின்று ஒருவித ஒளி கேட்டது.
அருண்மொழி இல்லை, சிவபாத சேகரன்.
மேன்மாடத்தில் நின்று மெல்ல எட்டி பார்த்துவிட்டு இருவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு மறைவான இடத்தில் இருக்கும் கொடிகளை பற்றி மெல்ல இறங்கி இருபுறமும் சுற்று முற்றும் பார்த்துவாறு நடந்தாள். குந்தவையும் வானதியும் அருண்மொழி போகும் திசையை கண்கொட்டாமல் பார்த்துவாறு இருந்தனர்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.